அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினாரே உங்களை வாழ்த்தி இந்த நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான நண்பர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். சமாதானத்தின் ஆண்டவராகிய இறைவனின் பெயரால் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தினத்தில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையை இஸ்மபேல் அவர் நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு கூட சேர்த்து நாம் பார்க்கப் போகிறோம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மபேல். இதற்கு ஆதாரமாக இறைவாக்கியத்தில் தௌராத் என்னும் புஸ்தகத்தில் 16-17 ஆகிய சூராக்களை நாம் பார்க்கப் போகிறோம். அவைகளிலிருந்து சில ஆயத்துகளை நாம் வாசிக்கப் போகிறோம். சில பாடங்களுக்கு முன்பாக, அதாவது இரண்டு பாடங்களுக்கு முன்பாக, இப்ராஹிம் நபி அவர்களை இறைவன் அழைத்ததை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து, இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி, அவருடைய வேலைக்காரர்கள் மற்றும் அவர் சவதரித்த ஊர் என்கிற தன்னுடைய சொந்த ஊரிலே சவதரித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இறைவனுடைய வாக்கை நம்பி இறைவன் காட்டும் தேசத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் வரும் வழியிலே இறைவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இப்ராஹிம் நபியோடு கூட வந்த லூத் அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக இருவருக்கும் இடையில பிரிவு உண்டாகிறது. இவர்கள் இருவருடைய மேய்ப்பர்களுக்கிடையே வாக்குவாதம் உண்டானபடியினால இருவருக்கிடையே பிரிவு உண்டாகிறது. இப்ராஹிம் நபி சோதோம் கொமோரோ ஆகிய பட்டணத்தை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே போய் தன்னுடைய கூடாரத்தை அமைத்தான். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களோ இறைவன் காட்டுகிற பாதையிலே, அந்த நீதியின் பாதையிலே அவன் செல்ல ஆயத்தமானான், தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த சோதோம் குமரோ பட்டணத்திலே ஏற்பட்டதான அழிவை குறித்து நாம் பார்க்கிறோம். சோதோம் குமரோ பட்டணத்திலே இருந்த லோத்து தான் சவதரித்த அத்தனையும் அழித்து விட்டதோடு கூட அவனுடைய ஆத்மாவும் அழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னால், இறைவன் நமக்கென்று ஒரு நீதியின் பாதையை வைத்திருக்கிறார். அந்த நீதியின் பாதையிலே நாம் செல்லும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் நபி அவர்களை இறைவன் அழைத்ததனுடைய அந்த நோக்கமும் கடந்த பாடத்திட்டத்திலே பார்த்தோம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த சந்ததி மூலமாக, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வயது ஆனாலும், 75 வயது கடந்தாலும், சாராளுக்கு 65 வயது கடந்தாலும், இப்ராஹிம் நபி அவர்களை குறித்து இறைவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக, அவர்களுடைய சந்ததி மூலமாக இந்த உலகத்தில் ஜாதிகளை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியும், ராஜாக்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியும், அந்த ஜாதிகள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆதமின் சந்ததிகள் அத்தனை பேருடைய பாவங்களை நீக்கக்கூடியதான ஒரு இரட்சகரை குறித்து, ஒரு மீட்பரை குறித்து இறைவன் திட்டம் கொண்டு இப்ராஹிம் நபியை அழைத்தார். அழைக்கும் பொழுது கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். நன்றாக கவனியுங்கள், சந்தர்ப்பம் சூழ்நிலை சாதகமாக இல்லாவிட்டாலும் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய வார்த்தையின் மேல் ஈமான் வைத்து, இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை புறப்பட்டு வந்தபடியினாலே இறைவனும் தாம் வாக்கு பண்ணினதை இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக நிறைவேற்றினான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து, தௌராத் என்கிறதான இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் சில வசனங்களை, சில ஆயத்துக்களை நாம் பார்க்கப் போகிறோம். தௌராத்தினுடைய முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தில் 16 அதிகாரம், 16 சூரா 1 ஆயத்திலிருந்து 17 சூரா 21 ஆயத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகம் 16 சுரா முதல் ஆயத்திலிருந்து 17 சுரா 21 ஆயத்து வரைக்கும் ஆயத்து முடிய நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்த போது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில 10 குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்போது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவிலிருந்து நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உனக்கு உன்னுடைய பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடிப்போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பிப் போ, அவள் கைக்குள் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருகப் பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடம்பிற்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கையை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினாலே உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய்ப் பலுகப்பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறைதோறும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியாருக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிகளுக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுதும் நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும். உங்கள் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அன்னியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள். அவளாலே ஜாதிகளில் ராஜாக்கள் உண்டாவார்கள். அவளை ஆசீர்வதிப்பேன் என்று கூறினார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவனுடைய சந்ததிகளும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தின் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்துவேன் என்றார். அன்பானவர்களே, இப்பொழுது வாசித்த இறைவாக்கினை படிப்பதில் இன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியாகிய சாராயின் வார்த்தையை கேட்டு தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு கூட சேர்ந்தபொழுது இஸ்மவேல் என்ற ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதனாலே அவர்களுடைய வீட்டில் நடந்ததான விபரீதங்களை நாம் பார்த்தோம். ஆகாருக்கு பிறந்ததான இஸ்மவேல் துஷ்டனாயிருப்பான் என்று இறைவாக்கு தெளிவுபடுத்தி வகியாக அறிவிக்கிறது. அதற்கு பிறகு இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தரிசனமாகி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை பெருகப் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினபோது இப்ராஹிம் நபி அவர்கள் மோங்குப்புற விழுந்து, 100 வயதான எனக்கு, 90 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று சொல்லி நகைத்தான் என்று சொல்லி இறைவாக்கில பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்ராஹிம் நபி அவர்களுடைய நகைப்பு இறைவன் சொன்ன வாக்கின் மேல் ஈமான் கொள்ளாததனால் வந்த நகைப்பு அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். 100 வயதான எனக்கும் 90 வயதான சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறதே என்ற மகிழ்ச்சியிலே அவனுடைய அந்த நகைப்பு வெளிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவன் சொன்னதை அப்படியே நம்பினார், அப்படியே விசுவாசித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாரோ அதை இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படியே நம்பினார். அதனாலதான் இப்ராஹிம் நபி அவர்களை இறைவாக்கு கூறுகிறது, விசுவாசிகளின் தகப்பன், அதாவது ஈமான் கொள்பவர்களின் தகப்பன் என்று சொல்லி கூறுகிறது. அந்த காரியத்தை இஞ்சியலின் புஸ்தகத்தில் ரோமர் 4:18-21 எழுதப்பட்ட அந்த வாக்கியங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வாக்கியங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இப்ராஹிம் நபி அவர்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசம், அவருடைய ஈமான், இறைமன் மேல் வைத்த ஈமானை குறித்து இந்த வாக்கியங்கள் உறுதிப்படுத்துகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளினுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பானவர்களே, இறைவாக்கியம் இப்படியாக கூறுகிறது, இப்ராஹிம் நபி அவர்களுடைய சரீரம் செத்துப்போனதாகவும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதாகவும் இறைவாக்கியம் கூறும்பொழுது இறைவன் சொல்லுகிறதான வார்த்தை இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேறினது என்பதை நாம் இப்பொழுது வாசித்த பகுதியிலிருந்து தெரிந்து கொண்டோம். அதனால இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக இறைவன் கொண்ட திட்டம் நிறைவேறத்தக்கதாக இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை நோக்கி, உற்பவ திட்ட காலத்தில் சாராளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் அந்த ஆண் குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் என்றும், அந்த ஈசாக்கின் மூலமாக நான் பண்ணின உடன்படிக்கை நிறைவேறும் என்றும் வாக்கு பண்ணுகிறான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இறைவன் வாக்கு பண்ணுகிறது இப்ராஹிமுக்கு மட்டுமல்ல, அந்த வாக்கு நமக்கும் நிறைவேறும் என்று சொல்லி இறைவனுடைய வாக்கின் மேல் நாம் ஈமான் கொள்ளும் பொழுது இறைவன் நம்மை நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக அல்ல, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் இறைவன் மேற்கொள்ளும் ஈமானின் மூலமாக இறைவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். இறைவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடக்கவும் செய்கிறார். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இதே வாரம் இதே நாளிலே அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறேன். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவாக்கிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:13 இப்படி கூறுகிறது. இஞ்சியலின் புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2:13 இப்படியாக கூறுகிறது. நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னாலும், நாம் இறைவனுக்கு இறைவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் இறைவன் தம்முடைய காரியத்திலே தம்முடைய வாக்கிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்திலே மறுபடியும் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.